ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 12, இறை வார்த்தைகள் 38 தொடங்கி 44 முடிய. அக்காலத்தில் இயேசு கற்பித்து கொண்டிருந்தபோது, மறைநூல் அறிஞர்களை குறித்து கவனமாயிருங்கள். அவர்கள் தொங்கல் ஆடை அணிந்து நடமாடுவதையும், சந்தை வெளிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் விரும்புகிறார்கள். தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும், விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் பெற விரும்புகிறார்கள். கைம்பெண்களின் வீடுகளை பிடுங்கிக் கொள்கிறார்கள். நீண்ட நேரம் இறைவனிடம் வேண்டுவதாக நடிக்கிறார்கள். கடும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாக இருப்பவர்கள் இவர்களே என்று கூறினார். இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக அமர்ந்து கொண்டு மக்கள் அதில் செப்பு காசு போடுவதை உற்று நோக்கி கொண்டிருந்தார். செல்வர் பலர் அதில் மிகுதியாக போட்டனர். அங்கு வந்த ஓர் ஏழை கைம்பெண் ஒரு கொதிராந்துக்கு இணையான 2 காசுகளை போட்டார். அப்பொழுது அவர் தம் சீடரை வரவழைத்து, இந்த ஏழை கைம்பெண் காணிக்கை பெட்டியில் காசு போட்ட மற்ற எல்லாரையும் விட மிகுதியாக போட்டிருக்கிறார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் அவர்கள் அனைவரும் தங்களுக்கு இருந்த மிகுதியான செல்வத்திலிருந்து போட்டனர். இவரோ தமக்கு பற்றாக்குறை இருந்தும் தம்மிடம் இருந்த அனைத்தையுமே, ஏன் தம் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டுவிட்டார் என்று அவர்களிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நம்மை முழுமையாக கொடுப்போம். கொரோனா பெருந்தொற்றின் காலத்திலே பல்வேறு மனிதர்களுடைய தாராள உள்ளத்தையும், தங்களுடைய இன்னுயிரை கூட துச்சமாக கருதி பணியாற்றி கொண்டிருக்கின்ற பல தன்னார்வ தொண்டர்களை பற்றியும் நாம் வாசித்திருக்கின்றோம். தொடர்ந்து நம்முடைய பல்வேறு செய்தித்தாள்கள், இதழ்கள், இணையதளங்கள், முகநூல் பக்கங்களிலெல்லாம் வாசித்து கொண்டே இருக்கின்றோம். இந்த கொரோனா பாதிப்பு எந்த அளவு இருக்கிறது என்பதை நன்கு அறிந்திருந்தும் கூட, மற்றவர்களுக்காக தங்களை முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி மருத்துவர்களும், செவிலியர்களும், முன்கள பணியாளர்களும், காவல்துறையினரும், மற்ற தன்னார்வ பணியாளர்களும் உழைத்து கொண்டிருக்கின்ற அற்புதமான நேரம் இது. இந்த வரிசையிலே ஒரு மருத்துவரை பற்றி இன்றைய நாளிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ளப்பட போகின்றேன். சமர்ப்பணம் செய்தவர் சமாதியில் உறங்குகிறார் என்ற தலைப்பிழை மே மாதம் 9 தேதி 2021 ஆண்டு இந்த வருடத்திலே என்னுடைய முகநூல் பக்கத்திலே இப்படியாக ஒரு நிகழ்ச்சியை குறிப்பிட்டிருந்தார்கள். மதுரைக்கு அருகில் இருக்கிற அனுப்பப்பானடி என்ற சுகாதார நிலையத்திலே பணியாற்றி கொண்டிருந்த சண்முக பிரியா என்ற கற்பிணி பெண்ணானவள், 8 கருவை சுமந்து கொண்டிருந்தவளாக இருந்த அந்த பெண்மணி, தன் உயிரையும் தன் வயிற்றில் வளர்ந்து கொண்டிருந்த தன்னுடைய சந்ததியினுடைய பெயரை சொல்லி பாராட்டும் வண்ணமாக திகழுமாறு விளங்கிய அந்த குழந்தையோடு ஒவ்வொரு நாளுமாக என்ன செய்கிறார் என்று சொன்னால், இந்த கொரோனா பெருந்தொற்றினால் பாதிப்படைந்த மக்களை தேடி சென்று அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்திலே மருத்துவ பணி மேற்கொண்டிருக்கிறார். வீட்டில் உள்ளவர்கள் சொல்கிறார்கள், நண்பர்கள் எல்லாம் சொல்கிறார்கள், வேண்டாம், குழந்தை இருக்கிறது, கருவுக்கு ஏதாவது ஆகிவிடும், நீ வீட்டிலே இரு என்றெல்லாம் அவர்களுக்கு சொல்கிறார்கள். ஆனால் அந்த பெண்மணி, எப்பொழுது நான் இந்த மருத்துவ பணியை மேற்கொள்வதற்கு என்னையே கடவுள் முன்பாகவும் இந்த மருத்துவ பணி முன்பாகவும் சமர்ப்பணம் செய்தேனோ, அன்று தொடங்கி இன்று வரை நான் மக்களுக்காக உழைக்கக்கூடிய உண்மையான பணியாளனாக இருக்க வேண்டும் என விரும்புகிறேன் என்று சொல்லி அவர் தொடர்ந்து போகிறார். ஆனால் என்ன நடக்கிறது என்று சொன்னால், கர்ப்பிணியாக இருந்த அந்த பெண்மணி கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டு இறந்து போகிறார். இவருடைய இறப்பு செய்தி செய்தித்தாள்களிலும் இணையதளங்களிலும் ஏன் பல்வேறு இதழ்களிலும் கொடுக்கப்பட்ட பொழுது, ட்விட்டர் என்று சொல்லப்படுகிற அந்த வலைதளத்தின் வழியாக பல்வேறு மனிதர்கள் இவரை குறித்தும் இவருடைய இந்த பணியை குறித்தும் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார்கள். அப்போது இராணுவ வீரர் ஒருவர் இப்படியாக தன் கருத்தை பதிவு செய்கிறார். கொரோனா பெருந்தொற்று என்கிற போர்க்களத்திலே தன் உயிரையே ஒரு போர் ஆயுதமாக ஏந்தி பணியாற்றி கொண்டிருந்த இந்த சண்முக பிரியா என்ற சகோதரி இன்று தன் சமர்ப்பணத்தினால் சமாதியாகி ஆண்டவரிடத்திலே சென்றிருக்கிறார். அவருடைய உயிர் தியாகமாக மாற்றப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். தன்னையே முழுமையாக கொடுத்தவர், இந்த தரணிக்காக அவர் வாழ்ந்தார் என்று அந்த கருத்தை அவர் பதிவு செய்தார். இறை இயேசுவில் இனியவர்களே, இன்றைய இறைவார்த்தை வழிபாடு முழுவதுமாக கொடுக்கிற ஒற்றை சிந்தனை எதுவென்றால், உங்களை முழுமையாக கொடுங்கள் என்பதுதான். இந்த கொரோனா காலத்திலே வீட்டிற்குள் முடங்கி இருக்கின்றோம், பொருளாதாரத்திலே பின்தங்கி இருக்கின்றோம், அடுத்த வேளை உணவுக்கு கூட நாம் கையேந்துகின்ற நிலையிலே தங்கியிருக்கின்றோம். நண்பர்கள், உறவினர்கள், தோழர்கள், தோழிகள் என்று யாருமே நம்மை சந்திக்க முடியாத, நாம் சந்திக்க இயலாத ஒரு சங்கட்டமான சூழலிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இவற்றிற்கு மத்தியிலும் கடவுள் நம்மிடம் விரும்புவது, உங்களையே முழுமையாக கொடுங்கள் என்பதுதான். இன்றைய முதல் வாசகத்திலே தோபீத்தினுடைய வாழ்க்கை பின்னணியில் உருவான அருமையான ஒரு செய்தியை நாம் கேட்டோம். இதை விவிலிய வல்லுநர்கள் தோபீத்தினுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு குறு நாவலாகவே நமக்கு எண்பித்து காட்டுகிறார்கள். தோபீத்து, தோபியா, அண்ணா, சாரா ஆகிய இந்த இரண்டு தம்பதியர்கள் இடையிலே நடக்கக்கூடிய ஆண்டவரை குறித்த அழகான புரிதல்களை தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு கொடுக்கிறது. தோபித்து தன்னுடைய வாழ்வு முழுவதுமாக இந்த ஆண்டவரை முழுமையாக நம்பியிருந்ததால் தன்னை முழுமையாக கையளிக்கக்கூடிய அளவிற்கு அங்கே மாறுகிறார் என்பதுதான் முதல் வாசகத்தினுடைய சுருக்கமாக இருக்கிறது. ஏனென்றால் தோபித்து நூலினுடைய முன்னுரையை விவிலியத்தில் நீங்கள் வாசித்தீர்கள் என்று சொன்னால், கடவுளின் முழுமையான பராமரிப்பை நம்பிய ஒருவர் கடவுளால் பராமரிக்கப்படுகிறார் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தன்னை முழுமையாக தோபித்து தன் குடும்பத்தோடு கடவுளுக்காக ஒப்பு கொடுத்தான். எனவே கடவுள் அவருக்கு முழுமையான ஆசீர்வாதத்தையும் முழுமையான நம்பிக்கை வாழ்வையும் அங்கே கொடுப்பதாக இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்லுகிறது என்றால், இன்றைய காலச்சூழலில் நடந்திருக்கிற ஒரு அருமையான மன நெகிழ்வு மிகுந்த செயலை தான் தோபித்து தன்னுடைய வாழ்க்கையில் செய்தார். என்னவென்றால், யூத பாரம்பரியத்திலே கண்டுகொள்ளப்படாத சடலங்களாக ஆங்காங்கே இருந்த உடல்களை எல்லாம் தேடி தேடி சென்று அவர் என்ன செய்கிறார், குழியை தோண்டி அந்த சடலத்தை மிக நேர்த்தியான முறையிலே புதைத்து யாருமே செய்ய முடியாத சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு சம்பிரதாயங்களுக்கு உட்பட்டு வேண்டாம் என்று ஒதுங்கி நின்ற மக்களுக்கு மத்தியிலே தோபித்து அந்த உடல்களை எல்லாம் எடுத்து நல்லடக்கம் செய்கிறார் என்று சொன்னால், இவருடைய வாழ்க்கையை போன்றுதான் இன்று பல மனிதர்கள் அனாதைகளாகவும் ஆதரவற்றவர்களாகவும் ஏற்றுக்கொள்ள மறுத்தவர்களாகவும் கொரோனா பாதிப்பில் இறந்தவர்களை வீடுகளில் கூட ஏற்க முடியாத சூழலில் இருக்கிற ஒவ்வொரு உடல்களையுமாக இன்று தகனம் செய்து கொண்டும் புதைத்து கொண்டும் அடக்கம் செய்து கொண்டும் இருக்கிறார்கள் அல்லவா? இத்தகைய பணியை தோபித்து அன்றை செய்தார். அத்தகைய சூழலில் எல்லாம் தோபித்து சட்டத்திட்டங்களை கடந்து தன்னை முழுமையாக கடவுளுக்கு முன்பாக கொடுத்தார் என்பதுதான் இன்றைய நாளிலே முதல் வாசகத்தின் வழியாக கடவுள் கொடுக்கிற அருமையான செய்தி. அவர் மட்டும் அப்படி வாழவில்லை, மாறாக தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற தன்னுடைய மகனையும் அப்படி பயிற்றுவிக்கிறார், தன்னுடைய மனைவிக்கும் கற்றுக் கொடுக்கிறார், தன்னுடைய மருமகளும் இப்படியாக வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட சூழலில்தான் ரஃபேல் என்கிற ஆண்டவரினுடைய தூதர் அவருக்கு முன்பாக கொடுக்கப்படுகிறார். தோபியா என்ற தன்னுடைய மகன் வெளியே செல்ல போகின்ற பொழுது இந்த ரஃபேல் என்ற வானத்தூதர் இவரின் மகனாக உன்னுடைய உறவினர் முறையாக இருக்கின்ற நான் வந்திருக்கிறேன், நான் இவரோடு பயணிக்கிறேன் என்பதை உறுதிப்படுத்துகின்ற பொழுது அங்கே தோபித்து தன் மகனோடு அனுப்பி வைக்கிறான். எல்லா விதமான செயல்பாடுகளும் முடிகிறது, திருமணம் எல்லாம் நிகழ்கிறது. அதன் பின்பாகத்தான் அங்கே நான் சென்று வருகிறேன் என்று சொல்லுகிற பொழுது கடவுளின் ஆசிர்வாதமாக முழுமையான பராமரிப்பை கடவுள் கொடுத்தவராக ரஃபேல் சொல்லுகிறார், நான் கடவுளுக்கு முன்பாக இருக்கிற 7 வானதூதர்களில் ஒருவன் என்று சொல்லுகிறார். அப்போது தரைமட்டம் தாழ்ந்து வணங்கி அவரிடத்திலே ஆண்டவரை போற்றி புகழக்கூடிய ஒரு வாய்ப்பை இவர் பெற்றிருக்கிறார் என்பதை அங்கே ரஃபேல் உறுதி செய்து கடவுளை என்னாலும் போற்றி புகழ்ந்து பாடுங்கள் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து செல்லுகிறார். இதன் தொடர்ச்சியாக தான் இன்றைய நற்செய்தி பகுதி அமைந்திருக்கிறது. ஒருபுறம் கடவுளை தேடாத ஒரு குடும்பம், இன்னொரு புறம் கடவுளை தேடிய கைம்பெண். ஒருபுறம் தங்களை முழுமையாக இந்த சமூகத்திற்கு முன்பாக அடையாளப்படுத்தியவர்கள், இந்த கைம்பெண் தன்னையே முழுவதுமாக கடவுளுக்கு ஒப்பு கொடுத்த செயல்பாடு. இந்த 2 பின்னணியில்தான் நீங்களும் நானும் எங்கே நிற்கிறோம் என்ற உண்மையான செய்தியை கடவுள் இன்று நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். இந்த மறைநூல் அறிஞர்களைப் போல தொங்கல் ஆடை அணிந்து பதவியையும் பட்டத்தையும் முதன்மையான இருக்கத்தையும் போகிற இடங்களெல்லாம் வணக்க மரியாதை வாழ்த்துக்களை பெறுகிற, தங்களை அடையாளப்படுத்துகிற முழுமையான செயல்பாடுகளின் அடையாளமாக நாம் இருக்கின்றோமா? அல்லது இந்த ஏழை கைம்பெண்ணை போன்று தனக்கென இருந்தவற்றை கூட முழுமையாக கடவுளுக்கு கொடுக்கிற பொழுது கடவுள் கூர்ந்து கவனிக்கிற ஒரு செயலின் அடிப்படையான தத்துவமாக அங்கே அந்த ஏழை கைம்பெண் மாற்றப்படுகிறாளே, அதுதான் உண்மையான கையெழுப்பின் வெளிப்பாடு என்று தன் சீடர்களை வரவழைத்து இயேசு கொடுக்கிறார். இயேசுவில் பிரியமானவர்களே, விவிலிய வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், எருசலேம் ஆலயத்திலே ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான பகுதிகள் இருக்கிறது, அங்கே தனித்தனியான காணிக்கை பெட்டிகள் இருக்கிறது, காணிக்கை அறைகளும் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அதிலே 13 வகையான காணிக்கை பெட்டிகள் இருக்கின்றன. அதில் ஒன்றில்தான் இயேசு என்ன செய்கிறார், அமர்ந்து கூர்ந்து உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். இருப்பதிலிருந்து கொடுப்பது என்பது ஒன்று, இருப்பதையே கொடுப்பது என்பது வேறொன்று. இங்கே இருப்பதையே கொடுத்ததாக கைம்பெண்ணை பாராட்டுகிறார் என்றால் இயேசு இங்கு வெறும் காசை மட்டும் காரியமாக ஏற்றுக்கொள்ளவில்லை, மாறாக அவர் செய்த காரியத்தை கருத்தில் எடுக்கிறார். என்னவென்றால், விவிலிய வல்லுநர்கள் சொல்கிறார்கள், இந்த பெண்மணி கொடுத்த இந்த காணிக்கை என்பது அவருடைய வாழ்வாதாரம். இந்த பெண்மணி கொடுத்த காணிக்கை என்பது அவர் கொண்டிருந்த அனைத்தின் வெளிப்பாடு. இந்த பெண்மணி கொண்டிருந்த காணிக்கை என்பது தனக்கென வைத்திருந்த அனைத்தும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் விவிலியம் சொல்லுகிறது, அடுத்த வேளை உணவுக்கு கூட வழி இல்லாமல் இருந்தவராக அவர் அங்கே இருக்கிறார் என்று சொன்னால் இதை இப்படியாக புரிந்து கொள்ளலாம், அவர் இரக்கவும் தன்னை துணிவு மிக்க பெண்ணாக அங்கே மாற்றியிருக்கிறார் என்பதுதான் செய்தியாக கொடுக்கிறது. இதைத்தான் இயேசுவும் செய்தார். யோவான் நற்செய்தி 10:10 இறை வார்த்தையிலே, ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டு அதுவும் முழுமையான வாழ்வு பெறும் பொருட்டு நான் வந்துள்ளேன் என்ற இயேசு தன்னையே முழுமையாக நமக்காக கையளித்தார். அதே போன்று லூக்கா நற்செய்தி 23:46 யோவான் நற்செய்தி 19:30 இறை வார்த்தையிலும், நம்மை அன்பு செய்து நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி நமக்காக எல்லாவற்றையும் செய்த இயேசு கிறிஸ்து, தந்தையே உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன், எல்லாம் நிறைவேறிற்று என்று அங்கே உயிர் துறப்பதனுடைய அடையாளமே தன்னையே முழுமையாக கையளித்தது தான். எனவேதான் இருக்கரம் விரித்தவராய் இருக்கிற எமது ஆண்டவரே எம்மை கண்ணோக்கி என்று ஒவ்வொரு நாளும் நாம் செபிக்கிறோம். இயேசுவை போன்று நாமும் நம்மை முழுமையாக ஒப்படைக்க தகுந்த நேரம் இதுதான். எப்படி என்றால், இந்த கொரோனா சூழலிலே நாம் இங்கே இருக்கிறோம், வீட்டிற்குள் இருக்கிறோம், யாரோடு இருக்கிறோம், நம்முடைய பெற்றோர் பிள்ளைகள் மனைவி கணவனோடு இருக்கிறோம். இதுவரை நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று யோசித்து பாருங்கள். காலையில் எழுந்தது முதல் இரவு தூங்கும் வரை எல்லாம் பம்பரம் போல சுழன்று கொண்டிருந்தோம். வேலைக்கு செல்வது ஒருத்தர், ஸ்கூலுக்கு போவது மற்றொருவர், வீட்டிலே வேலை செய்வர் இன்னொருவர். எனவே நம்முடைய நாட்கள் எல்லாம் சிதறி போய் கொண்டிருந்தன. யார் எப்பொழுது போகிறோம், யார் எப்பொழுது வருகிறோம் என்று தெரியாது. யார் எங்கே வேலை செய்கிறோம், யார் எங்கே படிக்கிறோம் என்பது தெரியாது. யார் இவரை அன்பு செய்ய நான் எவ்வளவு நேரம் செலவழித்தேன் என்பதும் தெரியாது. ஆக குடும்ப வாழ்விலே இணைந்த நாம் ஒவ்வொருவரும் குடும்பத்தை குறித்த அக்கறை அற்ற மனிதர்களாகத்தான் பல நேரங்களில் வாழ்ந்தோம். எவ்வாறு எனில், குடும்பத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்ற எண்ணம் இருந்ததை ஒழிய குடும்பத்தில் இருப்பவர்களை குறித்த எண்ணம் நமக்கு இல்லை. எனவேதான் நாம் நம்முடைய காரியங்களிலே கருத்தாயிருந்தோம், தேடி தேடி பணத்தை சம்பாதித்தோம், தேடி தேடி வேலைக்கு சென்றோம், பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் சென்று படித்தோம். ஆனால் அதே நேரத்தில் வீட்டில் இருப்பவர்களை படிக்க மறந்தோம். எனவேதான் முழுமையான உள்ளத்தோடு நாம் மற்றவர்களுக்கு நம்மை கொடுக்க முடியாத சூழல் இருந்தது. வீட்டில் இருப்பவர்களை அன்பு செய்யாத நாம் வெளியில் இருப்பவர்களை அன்பு செய்ய கற்றுக்கொண்டோம். வீட்டில் இருப்பவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்காத நாம் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க கற்றுக்கொண்டோம். வீட்டில் இருப்பவர்களை முழுமையாக நிறைக்குறைகளோடு ஏற்றுக்கொள்ள பயிற்சி பெறாத நாம் வெளியில் இருப்பவர்களை அக்செப்ட் அஸ் தே ஆர் என்று சொல்லி அவர்களை ஏற்றுக்கொள்ள நம்மையே நாம் பழக்கப்படுத்தி கொண்டோம். ஆனால் இந்த சூழலிலே கடவுள் கொடுக்கிற அருமையான வாய்ப்பு என்னவென்றால், முழுமையாக நீங்கள் எனக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் உங்களை கொடுங்கள் என்ற இறை செய்திதான். தோபித்து எவ்வாறு ஆண்டவரையும் முழுமையாக ஏற்றுக்கொண்டு தன்னை முழுமையாக கொடுத்தது மட்டுமல்லாமல் அவருடைய குடும்பத்திற்கு அவர் தன்னை முழுமையாக கொடுத்து அந்த முழுமையான வாழ்வையும் முழுமையான ஆசீர்வாதையும் பெற்றுக்கொண்டாரே, அதே போன்று நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லோருக்குமாக இந்த இறை ஆசிரை கொடுப்போம். அதற்கு இரண்டே இரண்டு வழிகளை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒன்று, கடவுளை முழுமையாக நம்புகின்ற குணம். இரண்டு, கடவுளுடைய இறை துணையை நாடுகின்ற குணம். அதாவது கடவுளை நம்புதல் என்பது சபையுரையாளர் 12:4 இறை வார்த்தையை இவ்வாறாக பார்க்கிறோம், உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை. ஆலயங்கள் எல்லாம் மூடப்பட்டிருக்கின்றன, தேவாலயங்கள் எல்லாம் சாத்தப்பட்டிருக்கின்றன, பெரும் கோயில்கள் எல்லாம் கதவுகள் கூட திறக்க முடியாத சூழலிலே மாற்றப்பட்டிருக்கின்றன. ஆனால் உள்ளத்தில் கடவுள் வந்திருக்கிறார். உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினைக்கிற பொழுது அவருக்காக நம்மை முழுமையாக அர்ப்பணிக்கின்றோம். இரண்டாவதாக, இறைவன் துணையை நம்புகிற குணம். அதாவது இறைவன் துணையை நாடுகின்ற குணம். இதைத்தான் எரேமியா 1:8 இவ்வாறாக வாசிக்கிறோம், அஞ்சாதே, உன்னை விடுவிக்க நான் இருக்கின்றேன் என்று கடவுள் சொல்லுகிறார். தொடர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவருடைய அருளையும் இரக்கத்தையும் இந்த நாட்களில் முழுமையாக பெற்று மகிழ, தன்னை முழுமையாக கொடுத்த இயேசுவிடத்தில் நம்மையும் நம் குடும்பத்தையும் ஒப்புக் கொடுப்போம். அப்பொழுது இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமீன்.